بسم الله الرحمن الرحيم.
نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எமது வளமையான தர்பியா வகுப்பில் முதல் பாடமாகிய தஃப்சீருடைய பாடத்தை நாம் இன்று படிக்கப் போகிறோம். அந்த தஃப்சீருடைய அந்த வகுப்பிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய சூரா அல் காரியா, சூரா அல் காரியா என்ற இந்த சூராவை நாம் இன்றைய வகுப்பிலே விளக்குவதற்காக வேண்டி எடுத்திருக்கிறோம். இந்த சூரா அல் காரியா என்று சொல்லக்கூடிய இந்த சூரா, பொதுவாக நாங்கள் ஒரு சூராவுடைய விளக்கத்தை படிக்கிற நேரத்தில் அந்த சூராவில் வருகின்ற ஒவ்வொரு வசனத்தினுடைய அர்த்தங்களையும் ஒவ்வொரு சொற்களின் அர்த்தங்களையும் நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த சூரா என்ன சொல்கிறது, அந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், குர்ஆனை நாங்கள் ஓதுகிற நேரத்தில், அந்த வசனத்தை ஓதுகிற நேரத்தில் அதற்குரிய கருத்தும் எங்களுக்கு விளங்கும். அதே நேரத்தில் அந்த வசனம் என்ன சொல்கிறது என்கிறதும் என்ன செய்யும், எங்களுக்கு விளங்கும். அதனால் வந்து நாங்கள் கவனமாக சொல்லுகின்ற கருத்துக்களையும் அதே போன்று விளக்கங்களையும் நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். அப்போ சூரா அல் காரியா, இந்த சூரா இவ்வாறு தொடங்குகிறது. அல் காரியா எப்படி தொடங்குகிறது? அல் காரியா. இப்போ இந்த அல் காரியா என்று வரக்கூடிய இந்த வசனத்தை வந்து எப்படி சிலர் ஓதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல் காரியா, அந்த ஐனுக்கு ஒரு அலிஃபொண்டை வச்சு கடைசியில் ஹாவ மொழிவாங்க. அது என்னது? அது தவறு. அப்போ இந்த இதை எப்படி முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐனோட அந்த ஹாவுடைய சத்தம் வந்துடணும். இந்த தா இருக்குதா இல்லையா, அந்த தாவை வந்து நிப்பாற்ற நேரத்தில் அது ஹாவாக மாறும். அப்போ அல் காரியா, அப்போ அல் காரியா என்று சொல்றது என்னது? அது பிள்ள. அப்போ அல் காரியா அப்படின்னு என்ன செய்யணும்? அதை ஓத வேண்டும். அப்போ இந்த அல் காரியா என்று சொல்லக்கூடியது வந்து இதனுடைய கருத்து என்னென்று பார்த்தீங்கன்றால், திடுக்கிட செய்யும் நிகழ்வு. அல் காரியா என்னது? திடுக்கிட செய்யும் நிகழ்வு. அப்ப இந்த அல் காரியா என்பது வந்து கயாமத்து நாளையுடைய ஒரு பெயராக இருக்கிறது. இறைவன் குர்ஆன்ல பார்த்தீங்கன்றால் பல இடங்கள்ல கயாமத்து நாளுடைய நிகழ்வை அடிப்படையாக வைத்து கயாமத்து நாளைக்கு பேர் சூட்டியிருக்கிறான். அல் காரியா என்று வேற என்ன இருக்குது? அல் ஹாக்கா, அத்தாமா, அல் காஷியா, இப்படி என்ன இருக்குது? பல அதனுடைய நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து என்ன செய்திருக்கிறான்? அந்த கியாமத்து நாளைக்கு வந்து பேர் சூட்டி இருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில அந்த கியாமத்து நாளை விவரிக்கக்கூடிய ஒன்றாகவே இந்த சூரா அல் காரியா இருக்கிறது. அதனால் இறைவன் அல் காரியா என்பது கியாமத்து நாளையுடைய ஒரு பெயராக இருக்கிறது. சரி, இந்த அல் காரியா என்றால் என்ன கருத்து நாங்கள் சொன்னோம்? திடுக்கிட செய்யும் நிகழ்வு. அப்ப இந்த திடுக்கிட செய்யும் நிகழ்வு, இதை இறைவன் வந்து ஒரு சாதாரணமாக சொல்லிவிட்டு முடிக்கவில்லை. இவன் என்ன சொல்லுறான்றால், இறைவன் வந்து எமக்கு வந்து திடுக்கிட செய்யக்கூடிய நிகழ்வு இது எந்த அளவுக்கு பயங்கரமானது என்பதை அந்த வசனத்தின் மூலமாகவே எமக்கு உணர்த்துகிறான். எப்படி உணர்த்துகிறான் கேட்டால், அடுத்த வசனத்தை பாருங்க, மல் காரியா. இப்ப அல் காரியா சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான், மல் காரியா. அப்ப அல் காரியா என்றால் என்ன? இப்ப நாங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த அது பயங்கரமான நிகழ்வு என்பதை உணர்த்துறதுக்கு நாங்க என்ன செல்வோம், கேள்வியின் தோர்ணையில நாங்க அதை உணர்த்துவோம். உணர்த்துவோமா இல்லையா? உணர்த்துவோம், கேள்வியாக கேட்டு அதை உணர்த்துவோம். உதாரணமாக ஒரு இடத்துல நடக்குது ஒரு ஏதாவது, இப்ப தற்காலத்து நிகழ்வை சொல்றேன்னா, குண்டு வெடிச்சிட்டு வச்சுக்கோங்க, பம் வெடிச்சிட்டு. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், அந்த நிகழ்வு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு என்றத எமக்கு எங்களுடைய காதுகள்ல கிடைக்குது. அதை இன்னும் அதனுடைய அந்த பயங்கரத்தை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி பொம்பெடித்ததா, என்னது கேள்வியின் தோரணையில நாங்கள் சொல்லுவோம். அப்ப இத என்னத்தை உணர்த்த வருகிறோம் என்று சொன்னால், தகவல் கிடைத்திருக்குது, அந்த தகவல் வந்து பயங்கரமான ஒரு தகவல் என்பதை சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி கேள்வியின் தோரணையில் என்ன சொல்றது, அதை சொல்லி காட்டுவது. அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த இறைவன் பாத்தீங்கன்னா அல் காரியா என்று சொல்லிட்டு மறுபடியும் எங்க வாரான், மல் காரியா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால், மல் காரியா இதுல வரக்கூடிய அந்த மா என்னது, இஸ்திஃபாம் உடைய மா. இஸ்திஃபாம் என்னது, கேள்விக்கு வரக்கூடியது. மல் காரியா, அப்ப அந்த திடுக்கிட செய்யக்கூடிய செய்தி என்றால் என்ன, அந்த நிகழ்வு என்றால் என்ன என்ற அர்த்தத்தை தரக்கூடியது. அப்ப இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டால், அனைவரும் மரணித்ததற்கு பின்னால இறைவன் அவர்களை கபரிலிருந்து எழுப்புவான். அப்ப எழுப்புகிற நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வைத்தான் இது சொல்லி காட்டுது. அப்ப இதுக்கு விளக்கமாக நாங்க என்ன செய்யலாம், சூரா அன்னம்ல 87வது வசனத்தை நாங்க எடுக்கலாம். இறைவன் எப்படி சொல்றான், என்ன செய்யப்படும், அந்த நாளில் சூர் ஊதப்படும். சூர் ஊதப்படுகின்ற நேரத்தில் என்ன வரும், அனைத்து உலகத்தில் அதாவது வானங்கள் பூமிகளில் இருக்கின்ற அனைத்தும் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். இல்லா மன்ஷா அல்லாஹ், யார் யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை தவிர சொல்லிட்டு, வகுல்லுன் அத்தௌஹு தாஹிரீன், அவங்க அனைவரும் என்ன செய்வார்கள், அவனுக்கு கட்டுப்பட்டு அனைவரும் அவனிடத்தில் வருவார்கள் என்று இறைவன் கூறுகிறான். அப்ப இந்த நிகழ்வு எப்ப ஏற்படும், அந்த அல் காரியா என்று சொல்லக்கூடிய அந்த திடுக்கிட செய்யக்கூடிய அந்த நிகழ்வு எப்ப ஏற்படும் என்று கேட்டால், அனைவரும் மரணித்ததற்கு பின்னால எழுப்புவானா இல்லையா, எழுப்புறதுக்கு ஒரு சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்படுகின்ற நேரத்தில் வந்து இந்த நிகழ்வு ஏற்படும் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அடுத்தது வந்து மூணாவது வசனம், மூணாவது வசனமும் நாலாவது வசனமும். அப்ப மூணாவது வசனம் இப்படி வருகிறது, வமா அதராக மல் காரியா. பாருங்க, வமா அதராக மல் காரியா. அப்ப அதுவும் என்னது, ஒரு கேள்விதான். அப்ப இறைவன் வந்து திடுக்கிடக்கூடிய ஒரு செய்தின்னு சொல்லிட்டு முடிக்கல, இறைவன் ஒரு கேள்வி இன்னொரு கேள்வியை சொன்னான். சொல்லிட்டு மறுபடியும் என்னது, கேள்வியின் தோரணையில தான் வருவது. அப்ப இது வந்து எந்த அளவுக்கு இறைவன் எமக்கு உணர்த்துகிறான், இது ஒரு சாதாரணமான ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு செய்தி அல்ல, இது மிகவும் பயங்கரமான ஒரு செய்தி. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னது, வமா அதுராக மல் காரியா, அல் காரியா என்றால் என்ன என்பதை உனக்கு அறிவித்து விட்டது என்ன, உனக்கு என்னவென்று தெரியுமா, என்னது உனக்கு அது அல் காரியா என்றால் திடுக்கிடக்கூடிய அந்த நிகழ்வு என்றால் என்ன என்று உமக்கு தெரியுமா என்று இறைவன் கேட்கிறான். அப்படின்னா நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சாதாரண செய்தி அல்லது, மிக கொடூரமானது, மிக பயங்கரமானது. அதனுடைய அந்த பயங்கரத்தை இறைவன் மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகிறான். அந்த அளவுக்கு திடுக்கத்தில் அச்சத்தில் ஆக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இறைவன் அந்த நாளில் என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறான். திடுக்கிடக்கூடிய செய்தி என்றால் எமக்கு சில செய்திகளை சொல்லி காட்டுகிறான். அந்த நாளில் அப்படி என்னதான் நடக்கப் போகுது, அப்படி என்ன நடக்கும் என்கிறத எமக்கு உணர்த்துகிறான். எப்படி, நாலாவது வசனத்தை பாருங்க என்ன சொல்லுகிறான். யௌமய கூனுன்னாஸ், அந்த நாளில், அது எந்த நாள், அது அனைவரும் மரணத்ததுக்கு பின்னால் சூரூதப்பட்டு அவர்கள் கபர்களிலிருந்து எழும்புகின்ற அந்த நாள். அந்த நாளில் மனிதர்கள் யௌம யகூனுன்னாசு, யௌமண்டா என்னது தெரியும், நாள், யகூனுன்னாசு மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். எப்படி, கல் ஃபராஷ், அந்த கா வருகுதா இல்லையா, அந்த கா, கல் ஃபராஷ், அல் ஃபராஷ், அந்த கா என்ற ஒரு எழுத்து அங்க சேர்க்கப்பட்டிருக்குது. அந்த கா என்ற எழுத்து சேர்க்கப்பட்டால் ஒன்றுக்கு வந்து ஒப்புவமை காட்டி சொல்றது. இப்ப உதாரணமா சொல்றேன்டா, இவரை பாத்தீங்கன்னா இவர் ஜெயித மாதிரி இருக்கிறாரு, இவர் சிங்கத்தை மாதிரி இருக்கிறாரு. இப்ப உதாரணமா அப்துல்லா க அசதீன், என்னது அப்துல்லா பாத்தீங்கன்னா சிங்கத்தை போல இருக்கிறாரு. அந்த காஃப் எதுக்கு வர்றது, ஒன்றை போல என்று சுட்டி காட்டுறதுக்கு வரக்கூடியது. அப்ப இணை பாத்தீங்கன்னா அந்த நாளையில மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கல் ஃபராஷ், ஃபராஷ் என்னது ஈசல்கள் போல இருப்பார்கள். ஈசல் தெரியுமா, தெரியும், ஈசல்கள் போல இருப்பார்கள். அல் மபூஸ், சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள். அப்படா ஈசல்களை போன்று என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால் கபர்களிலிருந்து அவர்கள் வெளியே வருவார்கள், எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்படுகிற நேரத்தில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்குமென்று கேட்டால் ஈசல்களை போன்றிருப்பார்கள். அப்ப ஈசல் என்ன செய்யும், ஒரு இடத்துல வெளிச்சம் வந்து சென்றால் வெளிச்சம் இருக்கிற இடத்துல அப்படி கூட்டமாக ஒரு இடத்துல அப்படியே வரும். அதுக்கு இங்குதான் போகணும் என்று ஒரு இடம் ஒன்று இருக்குமா, அல்லது ஒரு பாதையை நோக்கி அது வருமா, அல்லது நான் இங்கேதான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அது வருமா, கிடையாது. அப்ப ஈசல்களை போன்ற அவர்கள் இருப்பார்கள். எங்கே போவது, எங்கே வருவது, என்ன நடக்கப் போகிறது என்று ஒன்றுமே தெரியாமல் ஒரு திடுக்கத்தில், ஒரு மயக்கத்தில், ஒரு பயத்தில், அப்ப ஒரு விதமான அச்சத்தில் என்ன செய்வார்கள், கபர்களை விட்டு வெளியேறியவர்களாக இருப்பார்கள். மொத்தத்தில் ஈசல்களை போன்று இருப்பார்கள். மொத்தத்தில் எப்படி இருப்பார்கள், ஈசல்களை போன்று இருப்பார்கள் என்று இறைவன் கூறுகிறான். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னால் சூரா அல் கமர்ல ஏழாவது வசனத்துல இந்த இதே போன்ற ஒரு செய்தியை சொல்லுகிறான். எப்படி, அவர்கள் கபர்களிலிருந்து வெளியாக்கப்படுவார்கள். வெளியாக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் எந்த அமைப்பில் இருப்பார்கள் என்று கேட்டால் கஅன்னஹும் ஜராதுன் முன்தஷிர், அப்படியே பரத்தி விடப்பட்ட வட்டுக்கிளிகள் இருக்குதா இல்லையா, அவைகளை போன்று இருப்பார்கள். அங்கையும் இங்கேயும் பாஞ்சு கொண்டு என்ன நடக்குது, என்ன வருவது என்று கூட தெரியாத தட்டு தடமாறி கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த நிகழ்வை நாங்க என்ன செய்யணும், ஒரு கற்பனை கொண்டு வரணும். அப்படி ஒரு நிலை என்ன செய்யணும், கற்பனை கொண்டு வரணும். இப்படி நான் கற்பனை கொண்டு வந்து பார்த்தால் என்னது, ஒரு பயங்கரமான ஒரு நிலை ஒன்று எமக்கு தெரியப்படும். பயங்கரமான ஒரு நிலை என்ன செய்ய என்ன வரும் எங்களுக்கு தெரிய வாரத்தை நாங்க பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து, யாரிலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் கியாமத்தினால் வரைக்கும் வாழ்ந்தார்களோ அவர்கள்லாம் மரணித்திருப்பார்கள். மரணித்திருப்பார்களா இல்லையா, மரணித்திருப்பார்கள். அப்ப கோடான கோடி மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரே செகண்ட்ல கபர்ல இருந்து வெளியே வருவார்கள். ஒரே நேரத்தில் ஒரே செகண்ட்ல என்ன செய்வார்கள், அவர்களுடைய கபர்ல இருந்து அப்படியே வெளியே வருவார்கள். அப்ப அவர்களுடைய கபர்கள் எங்க இருக்கும், ஒரு இடத்திலேயா இருக்கும், இந்த உலகத்தில எந்தெந்த பகுதிகளில் அவர்கள் மரணித்தார்களோ அந்தந்த பகுதிகளில் அவர்களுடைய கபர்கள் இருக்கும். அப்ப அந்த கபர்கள் இருந்து அப்படியே வெளியே வருவார்கள். அதே போன்று சிலருடைய கபர் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், கடலாக இருக்கும். கடல் மார்க்கமாக பயணம் செய்திருப்பார், என்னது அங்கே மரணித்திருப்பார், கடலில் அவர் போடப்பட்டிருப்பார். சிலருடைய கபர் எப்படி இருக்கும்? மீன் அவரை சாப்பிட்டிருக்கும். சிலருடைய கபர் எப்படி இருக்கும்? ஐவாய் மிருகங்கள் அவரை சாப்பிட்டிருக்கும். அப்ப எங்கெங்க அவர்கள் அவருடைய கபர் இருந்து அங்கங்க இருந்தெல்லாம் என்ன செய்வார்கள்? அப்படியே வந்து கொண்டிருப்பார்கள். இப்ப கோடான கோடி மக்கள் ஒரே நேரத்தில் அந்த ஒரே சூரின் மூலமாக வெளியாகி தட்டு தடமாறிக்கொண்டு வருகிறார்களே, அந்த நாளைத்தான் இறைவன் சொல்றான், அந்த நாள் இந்த அளவுக்கு பயங்கரமான திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அமளிதுமளிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, காதுகளுக்கு மிக பயங்கரமான சத்தங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நாள், அதுதான் அல் காரியா என்று சொல்கிறான். சுபஹானல்லாஹ், அவ்வளவுக்கு பயங்கரமான ஒரு நாளைத்தான் இறைவன் அல் காரியா என்று முடிக்காமல் அல் காரியா அல் காரியா மல் காரியா வமா அது ராக்க மல் காரியா என்று மூணு இடங்களில் மடக்கி 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 சொல்லுகிறான். இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நாளை எமக்கு உணர்த்துகிறான். அது மாத்திரமல்ல, இறைவன் தொடர்ந்தும் செல்கிறான். எப்படி செல்கிறான்? ஐந்தாவது வசனத்தை பாருங்க. ஐந்தாவது வசனத்தில் இறைவன் என்ன விளங்கப்படுத்துகிறான்? அந்த நாள் வந்து எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நாள் தெரியுமா? பயங்கரமான ஒரு நாள் தெரியுமா? வதகூனுல் ஜிபால். என்னது வதகூனு? தகூனுனா தெரியும், என்னது ஆகிவிடும். அல் ஜிபாலு என்னது? மலைகள். அப்ப மலைகள் ஆகிவிடும். கல் யஹ்னில் மன்ஃபூஷ், என்னது பரத்தப்பட்ட, அப்படியே பிச்சு வீசப்பட்ட, ஊதப்பட்ட பஞ்சிகளை போன்றாகிவிடும். சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தில் பிரமாண்டமான ஒரு படைப்புனது மலை இல்லையா? மலை அவ்வளோ பிரமாண்டமான படைப்பு, அவ்வளோ பிரமாண்டமான சக்தியுள்ள அப்படியே ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு வந்து மலை. அந்த மலை அந்த நேரத்தில் அப்படியே பஞ்சு இருக்குதா இல்லையா? பஞ்சு அப்படியே பிச்சு அப்படியே காத்துல ஊதி விட்டா எப்படி பறக்கும்? அதே மாதிரி மலை பறக்கும், அதே மாதிரி மலையுடைய நிலை இருக்கும் என்பதை இறைவன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். சுபஹானல்லாஹ். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல இறைவன் சொல்கிறான், அந்த மலையுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், அப்படியே தூசி இருக்குதா இல்லையா, அப்படி இடிச்சு அது தூசாக்கி அப்படியே ஊதி விட்டதை போன்றிருக்கும். அவ்வளவுக்கு பயங்கரமான ஒரு நிலையை கொண்டதாக அந்த நேரம் இருக்கும் என்பதை சொல்கிறான். இது எந்த நேரம்? இது சூர் ஊதப்பட்டு மக்கள் எல்லாம் கபர்ல இருந்து வெளியே வருவாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அமளி சுமளிகள், அந்த நேரத்தில் மனிதன் சந்திக்கக்கூடிய நிலை, அந்த நிலை இவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையாக இருக்கும் என்பதை இறைவன் சொல்லுகிறான். சொல்லிட்டு இதுல இன்னொரு செய்தியை விளங்கப்படுத்துறான். எப்படி தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது, யாருமே கிடையாது, யாரும் என்ன செய்யலாது, காப்பாற்ற முடியாது. ஏன் காப்பாற்ற முடியாது தெரியுமா? அந்த நேரத்தில் அவருடைய நிலையே மிக பயங்கரமான நிலையாக இருக்கும். என்ன நடக்க போகுதென்று யாருக்குமே தெரியாத ஒரு நிலையாக இருக்கும். அனைவரும் ஒரு பயத்தில் தடுமாற்றத்தில் தட்டு தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப இந்த நிலையில யாரையும் யாரும் பார்க்க முடியாது, யாரும் யாரையும் கவனிக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொல்கிறார்கள், கபர்களிலிருந்து மக்கள் எப்படி எழும்பியிருப்பார்கள் என்று கேட்டால், எப்படி உராதன் நிர்வாணமாக, உருதன் கத்னா செய்யப்படாதவர்களாக என்ன செய்யப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள் என்று சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இப்போ ஆண்களும் பெண்களும் அப்படி எழுப்பப்படுகிற நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தருடைய அவுரத்தை பார்த்து கொள்வார்களே யார சுழல்லா, வெக்கமாக இருக்குமே யார சுழல்லா என்று சொன்ன நேரத்தில் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஆயிஷா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல அந்த நாள். நீங்கள் இப்போ இருந்துட்டு சிந்திக்கிறீங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள் அல்லாது, அந்த நாள் அவர் எங்க இருக்காருன்றே அவருக்கு தெரியாத ஒரு நாள், மிகவும் கொடூரமான ஒரு நாள் அது. அந்த நாள் அந்த எண்ணமெல்லாம் வராது, அந்த நாள் என்ன வராது, அந்த எண்ணமெல்லாம் வராது ஆயிஷாவே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலை இறைவன் சொல்கிறான். அந்த நாளையில இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா, உங்களுக்கு விமோசனம் வேண்டுமா, அதிலிருந்து நீங்க தப்ப வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும் இறைவன் சொல்கிறான். எத்தனையாவது ஆயத்து? ஆறாவது ஏழாவது ஆயத்து. அதுக்கு வாங்க. அம்மா என்கிறது வந்து இந்த எதுக்கு பாய்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு 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 நிலைமையிலிருந்து அவரை திசை திருப்பது பாய்ப்பாங்க. அந்த ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்யறது, அப்ப நீங்க உங்களோட கவனத்தை இங்க செலுத்துங்க என்றதுக்காக வேண்டி பாவிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல். அதுக்கு ஒரு தனிய ஒரு கருத்து என்ன செய்யாது, கிடையாது. அப்ப அம்மா மண் ஃபகுலத் மவாஸீனுஹு, மண்ட யாரு, என்னது, என்ன என்ன அர்த்தம், யார் யார் ஃபகுலத், ஃபகுலத் என்னது, என்னது கனமாகிவிட்டதோ, மவாஸீனுஹு இடை, இடையல்ல தராசு, அவருடைய யாருடைய தராசு, தராசுகள் கனமாகி விட்டதோ, ஃபஹுவ ஃபஹுவண்ட யாரு, அந்த அவரு, அல்லாஹ் கேட்டனா இல்லையா யாருடைய தராசு, அந்த அவரு ஃபஹுவ அவரு, ஃபியீஷத்தின் ராந்தியா, பொருந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவர் இருப்பாரு. அப்ப இதுதான் அதனுடைய முடிவு, இதுதான் அதனுடைய விமோசனம். என்னது, இந்த தட்டு தடமாறி எலும்பி கபரிலிருந்து எலும்பி அந்த பயங்கரமான நிகழ்வுலிருந்து இவரை பாதுகாக்கக்கூடிய ஒன்று இதுதான். என்னது, அது நன்மைகளை சேகரித்து சேர்த்து அவருடைய தராசியை யார் கனமாக்கி கொள்கிறாரோ அவருக்கு தான் விமோசனம் இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த நாளைக்காக வேண்டி தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த நாளைக்காகவே நாங்க எங்களை என்ன செஞ்சு கொள்ளணும், தயார் நிலைக்கு கொண்டு வர வேண்டும். நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும், பாவமான காரியங்களை விட்டு நாங்க தூரமாக வேண்டும், நன்மையான விடயங்களை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், தாவா செய்ய வேண்டும், மக்களை நன்மையின் பக்கம் நாங்கள் அழைக்க வேண்டும், நாங்களும் நன்மை செய்ய வேண்டும். அப்ப இப்படி செய்தால்தான் எங்களுடைய தராசிகளை நாங்கள் கனமானதாக பாரமானதாக நாங்கள் மாத்தி கொள்ளலாம். மாத்தி கொண்டால்தான் இந்த நிலையிலிருந்து எமக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். கிடைக்குமா இல்லையா, விமோசனம் கிடைக்கும். அப்ப ஃபீஈஷத்தின் ராதியா, என்ன வாழ்க்கை அவருக்கு கிடைக்க போகுது, சுவர்க்கம் கிடைக்க போகுது. பொருந்தப்பட்டது, அவர் பொருந்தியது, அவருக்கு விருப்பமானது, அதுல எந்த விதமான கவலையும் இருக்காது. அப்ப சுவர்க்கத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் ஒரு சிறிய ஒரு வார்த்தை சொன்னார்கள். என்ன தெரியுமா சுவர்க்கம்டா, என்ன தெரியுமா, மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணுமே அதை கண்டிருக்காது, எந்த காதுமே அதை கேட்டிருக்காது, எந்த உள்ளத்திலும் அது இப்படித்தான் இருக்கும் என்று ஊசலாடி இருக்காது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏண்டா கிணத்து தவளைக்கு வந்து ஆத்த பத்தி கேட்டீங்கன்னா, கடலை பத்தி கேட்டீங்கன்னா அது என்ன சொல்லும், அப்படியே சுத்தி காட்டி இப்படித்தானா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் அது சொல்லும். ஏன்னா அதுக்கு அவ்வளவுதான் தெரியும். அத மாதிரி தான் நாங்க, எங்களுக்கு என்ன தெரியும், இந்த உலகத்துல ஆக கூடிய சுகண்டியதுன்னு கேட்டா எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லுவோம், நாங்க அனுபவிச்ச கண்ட ஒன்று சொல்லுவோம், ஆனா அதுக்கு மாற்றமாக அது இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை அதற்கு தயாராக்கி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, உலகம் என்பது மஸ்ரஅத்துன் லில் ஆகிரா, எதை மாதிரி ஒரு கமக்காரன் இல்லையா வயல் செய்கிறான், அப்ப அந்த வயல் நிலம் தான் இது. உலகம் என்பது ஆகிராவுடைய ஒரு விதை நிலம். அப்ப நாங்க எதை விதைக்கிறோம் அதுதான் நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். நாங்கள் விதைப்பது பாவமாக இருந்தால் அந்த பாவத்தை தான் நாம் அறுவடை செய்ய போகிறோம். ஒருவர் பாவத்தை அறுவடை செய்துவிட்டு நன்மை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஒருவர் நல்ல காரியங்களை விதைத்து விட்டால் நல்லதாகத்தான் அது இருக்கும். அப்ப இந்த உலகத்தை நாம் நல்லவைகளை நல்ல அமல்களை கொண்டு விதைக்கக்கூடிய ஒரு விதை நிலமாக மாத்தி விட்டோம் என்றால் மறுமை நாளையிலே எமது தராசிகள் என்ன செய்யும்? கனத்து போய் காணப்படும். நாம் பொருந்திய நாம் எதிர்பார்த்த அந்த சுவர்க்கம் எமக்கு வாழ்க்கையாக கிடைக்கும் என்பதை சொல்கிறான். சொல்லிவிட்டு 8-9 வசனங்களை பாருங்க. அம்மாமன், அதே நேரத்தில் யார் ஒருவருடைய ஹஃபத், ஹஃபத்னானது இலேசாகி போறது, பாரம் இல்லாமல் போறது, மவாசீனுஹு, மவாசீனுஹுனானது அவருடைய தராசு, யாருடைய தராசு என்னது கணம் இல்லாமல் போகிவிடுகிறதோ, பாரம் இல்லாமல் போகிவிடுகிறதோ, அவர் என்னது, அவர் நிலம் என்னது, அவர் எங்க போவாரு? ஹாவியா என்று சொல்லக்கூடிய நரகத்துக்குத்தான் அவர் போவாரு. ஹாவியா என்று சொல்லக்கூடிய நரகத்துக்குத்தான் செய்வாரு, அவர் போவாரு என்று சொல்கிறார். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் இரண்டு விஷயத்தை சொல்றான். ஒன்று காஃபிருடைய நிகழ்வு. ஒரு காஃபிர் அவன் ஈமான் கொள்ளாத நிலையில அவன் என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அவனுடைய ஆகிராவுக்கு அது பிரயோஜனம் அளிக்குமா? அளிக்காது, பிரயோஜனம் அளிக்காது. அப்ப இறைவன் சொல்கிறான், அப்ப இந்த காஃபிர் அவன் வந்து என்னதான் நல்ல காரியங்களை செய்துட்டு வந்தாலும் அவனுடைய தராசுக்கு அது வருமா? வரமாட்டாது. இரண்டாவது வந்து ஒரு முஸ்லிம் மூமினாக இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான்? நல்ல காரியங்களை செய்யாமல் பாவங்களை செய்கிறான். இப்ப பாவத்தால் என்ன செய்கிறான்? அவனுடைய தராசை நிரப்புகிறான். நிரப்புகிற நேரத்தில் எது கூடும்? பாவம் கூட போகிறது, நன்மையுடைய தட்டு குறைய போகிறது. அப்ப எங்க கணத்து போகும்? பாவம் கணத்து போகும். அப்ப நன்மையுடைய தட்டு இலேசாகிவிடும். அப்ப இதுல வந்து இரண்டு விதமான மக்களை நாங்க பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன செய்வாங்கண்டா, ஒரு கூட்டம் நன்மையான காரியங்களை செய்ய மாட்டாங்க, பாவத்தான் செஞ்சிட்டு இருப்பாங்க, அது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் என்ன, நல்ல நன்மை செய்வாரு. என்ன செய்வாரு? தொழுகையில என்னென்ன ஃபர்லான தொழுகைகளை தொழுவதோட என்னென்ன சுன்னத்தான அமல்கள் இருக்கிறதோ அந்த தொழுகையெல்லாம் தொழுவாரு. என்னென்ன சுன்னத்தான மற்ற ஏனைய வணக்கங்கள் இருக்குதோ, உம்ராவா ஹஜ்ஜா அதுக்கு நோன்புகளா, அப்ப இதெல்லாம் செய்வாரு. செஞ்சென்று இவரை பார்த்தா இவர் என்னது, உலகத்திலே ஒரு சுவர்க்கவாதி என்று சொல்ற அளவுக்கு அவருடைய நடத்தைகள் அவருடைய வாழ்க்கை இருக்கும். ஆனா கயாமத்து நாளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், இவர் என்ன செய்வாரு, மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து கொண்டு சிலர் வருவார்கள். அப்ப அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்படியே வந்து விசாரணைக்கு நிக்கிற நேரத்தில் ஒருத்தன் வருவான், வந்து என்ன சொல்வான், யா அல்லாஹ் இவன் எனக்கு ஏசினான், இவன் என்ன செஞ்சான், எனக்கு அடித்தான், இவன் என்ன செஞ்சான், எனக்கு அவதூறு சொன்னான், இவன் என்ன செஞ்சான், என்னுடைய மானத்தில் கை வைத்தான், இவன் என்ன, இப்படி என்று ஒவ்வொருத்தருமாக வந்து வந்து அவனுடைய நன்மைகளை அப்படியே எடுத்துட்டு போய்த்திடுவார்கள். கடைசியாக என்ன மிஞ்சும்? பாவம் மாத்திரம்தான் இருக்கும், நன்மைகள்லாம் முடிஞ்சிடும். அப்ப இன்னும் வரக்கூடிய மக்களுக்கு இறைவன் என்ன தெரியுமா செய்வான்? அவனுடைய பாவத்திலிருந்து இவனுக்கு எடுத்து கொடுப்பான், அவனுடைய பாவத்திலிருந்து இவனுக்கு எடுத்து கொடுப்பான். அப்ப இந்த இப்படிப்பட்ட மக்களை பார்த்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், முஃப்லிஸ் என்று சொன்னார்கள், பங்கரோத்துக்காரன் அப்படின்னு சொன்னார்கள். அப்ப பங்கரோத்துக்காரன்டானது யாரு, நன்மைகள் அப்படியே கொண்டு வருவாரு, சம்பாதிச்சுட்டு வருவாரு, கடைசியில அவருக்கு ஒன்றுமே இருக்காது. அப்ப இந்த நிலையை நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், மிச்சமாக பயந்து கொள்ள வேண்டும். அப்ப நன்மைகளை நாம் செய்ய வேண்டும், அந்த நன்மைகளை பாதுகாக்க வேண்டும், நன்மைகளை செஞ்சுட்டு நன்மைகளை பாதுகாக்க வேண்டும். அப்ப குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சதக்கா, சதக்கா என்பது குர்ஆன்ல பாத்தீங்க நிறைய இடங்கள்ல வருது, நிறைய இடங்கள்ல. ஒரு மனிதனுடைய, நாங்க ஒரு மனிதனுடைய வந்து ஒரு இன்சூரன்ஸ் சொல்லலாம் சதக்கா, அந்த அளவுக்கு இறைவன் குர்ஆன்ல அதிகமாக சதக்காவை சொல்றான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விடயமாக சதக்காவை சொல்கிறான். இந்த சதக்காவை சொல்லிட்டு இறைவன் சொல்றான் தெரியுமா, இந்த சதக்காவை நீங்கள் கொடுத்து விட்டு இந்த சதக்காவை நீங்கள் பாலாக்கிட வேண்டாம். எப்படி பாலாக்குவது? பில் மன்னி வல் அதா, சொல்லி காட்டுறது. சதக்கா கொடுத்துட நான் என்ன செஞ்சாலும், நான் என்ன செய்தாலும் அவர் தாங்கித்தாக வேண்டும். சதக்கா செய்து விட்டேன் என்ற அடிப்படையை வைத்து அவரை நோவினைப்படுத்துவது, வார்த்தைகளின் மூலமாக சாடுவது. அப்ப இவைகளை செய்து நீங்க உங்களோட சதக்காவையும் என்ன செய்து கொள்வீர்கள், பாலாக்கி விடுவீர்கள். அநியாயம் செய்வதன் மூலமாக அந்த பாவத்தையும் சுமந்து கொள்வீர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப எமது நன்மைகளை நாம் பாதுகாத்து எமது நன்மைகளின் தட்டை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், கனத்ததாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று 9வது 10வது வசனத்தை பாருங்க. அப்ப இதுல இறைவன் சொல்கிறான், வமா அதுராக மாஹியா, உம்முஹு ஹாவியாவா இல்லையா, அவன் போகின்ற இடம் ஹாவியா என்று சொல்லக்கூடிய நரகம். அப்ப வமா அதுராக மாஹியா, அப்ப ஹாவியா என்பது வந்து நரகம்தான், அது வந்து மிக கொடூரமான ஒரு நரகம். அதுக்காக வேண்டித்தான் அதனுடைய கொடூரத்தை இறைவன் விளங்கப்படுத்துகிறான். வமா அதுராக மாஹியா, நபியே உங்களுக்கு அந்த ஹாவியா என்றா என்னென்று தெரியுமா? உங்களுக்கு நாருன் ஹாமியா, நாருன் ஹாமியா என்னது, கடும் சூடான நெருப்பு என்று சொல்லுகிறான். கடும் சூடான நெருப்பு என்று சொல்லுகிறான். அப்ப யாருக்கு யாருடைய நன்மையுடைய தட்டு கனத்து போகவில்லையோ அவருடைய ஒதுங்கும் தளம் நரகம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த நரகத்தை பத்தி, அதாவது நரக நெருப்பை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அப்ப ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நரகத்தை எப்படி விளங்கப்படுத்தான்னு கேட்டால், இப்பொழுது மனிதர்கள் எரிக்கின்ற அந்த நெருப்பு இருக்குதா இல்லையா, இந்த நெருப்பு நாங்க இப்ப பாவிக்கிற அந்த நெருப்பு, அந்த நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பில் 70%-ல் ஒரு பகுதி தான். அது என்ன சொல்கிறார்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு இருக்குதா இல்லையா, அந்த நெருப்புல 70%-ல் ஒரு பகுதி தான் அது என்று சொல்லுகிறார்கள். சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யார சூழல்லா, இந்த நெருப்பே ஒருவரை எரித்து பொசுக்கி விடுமே யார சூழல்லா, இதே போதுமே. அப்ப அந்த அளவுக்கு கொடூரமானது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதே போன்று நரக தண்டனையை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு செய்தி சொல்கிறார்கள். நரகத்தில் மிக குறைந்த தண்டனை எப்படி இருக்கு தெரியுமா, நெருப்பிலால் ஆன பாதணி அணிவிக்கப்படும். அந்த பாதணி அணிவிக்கப்பட்டால் அவருடைய மூளை கொதிக்கும், இப்படி இருக்கும், மூளை கொதித்து கொண்டிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நிகழ்வை, ஒரு காட்சி எமக்கு முன்னால் அழகாக விளங்கப்படுத்தப்படுகிறது, நரகத்தினுடைய தண்டனைகள் சொல்லப்படுகிறது. அப்ப எமக்கு பல அத்தாட்சிகள் காட்டப்படுகிறது, எமக்கு முன்னாலே பலர் மரணித்து போகிறார்கள். அப்ப எங்களுடைய சகோதரர்கள் மரணிக்கிறார்கள், தாய் தந்தையர்கள் மரணிக்கிறார்கள், நாமும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம் என்ற உணர்வு எமது உள்ளத்தில் வருகிறது. இருந்தாலும் கூட ஜனாசாவை அடக்கிவிட்டு அடுத்து நாம் நாடுவது பாவம், அடுத்து நாம் நாடி செல்லக்கூடிய விடயம் என்னது, பாவகாரியமாக இருக்கிறது. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், எமது வாழ்க்கையை நாளை மறுமை நாளைக்காக வேண்டி நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனது இந்த தஃப்ஸீருடைய வகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.